அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் நவ்ரு தீவில் ஆஸ்திரேலியாவின் தடுப்பு முகாமில் உள்ள சந்த கோரிக்கையாளர்கள் 600 பேரின் விண்ணப்பங்களையும் ஒருவார காலத்திற்குள் விசாரிக்க இருப்பதாக நவ்ரு அதிகாரிகள் அறிவித்திருக்கும் பின்னணியில் அங்கிருக்கும் இலங்கை தமிழரின் நிலை குறித்த ஒரு செவ்வி.
இந்த அவசரமான முடிவு, இந்த வழக்கு புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இங்கு கேன்பராவில் ஒரு புல் பெஞ்ச் அடிப்படையில் விசாரிக்கப்பட இருப்பதால் தான் இவ்வாறு எடுக்கப்பட்டிருப்பதாகவே பல அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் கருதுகிறார்கள்.
இலங்கையில் விவசாயம் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் காணிகளை அரசாங்கமே கைப்பற்றி விவசாயத்தை ஊக்குவிக்கப் போவதாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அறிவித்திருப்பது குறித்த ஒரு செய்தி.
அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பெருமளவு தனிப்பட்ட காணிகளை வைத்திருக்கின்றவர்களை பார்த்து நாங்கள் கோருகிறோம், நீங்கள் இந்த நாட்டிலே உணவு உற்பத்திக்காக வெறுமனே இருக்கக்கூடிய அந்த காணிகளை பயன்படுத்தி.
இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரில் இருக்கும் முக்கிய முஸ்லீம் மத தலைவர்களும் அமைப்புகளும் அகமதியா பிரிவினரின் மாநாட்டை தடுக்கும்படி கோரியிருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ், நல்லுசாமி மற்றும் லோகநாதன் கணேசன்.
பசிபிக் பெருங்கடலை சூழவுள்ள 12 நாடுகள் உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக வலயங்களில் ஒன்றை உருவாக்குவதற்கு உடன்பட்டுள்ளன. உலக பொருளாதாரத்தின் சுமார் 40% TPP என்கின்ற இந்த பசிபிக் நாடுகளிடையிலான கூட்டுறவு பிராந்தியத்தில் அடங்குகின்றது. அமெரிக்கா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளடங்கிய இந்த கூட்டுறவு மூலம் முட்டுக்கட்டைகளை அகற்றி பொதுவான விதிமுறைகளை உருவாக்குவதுதான் நோக்கம். 5 ஆண்டுகளாக பெரும்பாலும் இழுபறியுடன் கூடிய பேச்சுவார்த்தைகளின் முடிவில் எட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு கிடைத்திருக்கின்ற முக்கிய முன்னேற்றம் என்று ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே வர்ணித்திருக்கிறார்.
குண்டூஸ் நகரில் தாலிபான் நிலைகளிலிருந்து தாங்கள் தாக்கப்படுவதாகவும் அதிலிருந்து தங்களை காக்க அமெரிக்க வான் தாக்குதலை ஆப்கான் படைகள்தான் கோரியதாகவும் அமெரிக்க இராணுவம் கூறியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அமெரிக்கா மற்றும் ஆப்கான் அதிகாரிகள் இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் கேம்பெல் கூறினார்.
If errors were committed, we'll acknowledge them. We'll hold those responsible accountable.
குண்டூஸ் நகர மருத்துவமனை மீது நடந்த இந்த தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். அந்த மருத்துவமனையும் அழிக்கப்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்கள் உள்ளே இருப்பதாக ஆப்கான் அரசு தெரிவித்த கருத்தை அந்த மருத்துவமனையை நடத்தி வரும் எல்லைகளற்ற மருத்துவர்கள் என்ற தொண்டு நிறுவனம் மறுத்துள்ளது.
சர்வதேச வரிச்சட்டத்தில் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்களை, குறிப்பாக பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான யோசனைகளை OECD என்ற பொருளாதார கூட்டுறவு மற்றும் அபிவிருத்திக்கான நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. பெரிய நிறுவனங்கள் வரி கட்டுவதற்காக பதிவு செய்திருக்கின்ற நாடுகளுக்கு பதிலாக அவை வருமானத்தை சம்பாதிக்கின்ற நாடுகளிலேயே வரியை செலுத்த வேண்டும் என்று OECD எதிர்பார்க்கிறது. உலக பெருநிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் வரி அறவீடுகளை 240 பில்லியன் டாலர் வரையான அளவால் இந்த யோசனைகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்துரைகளை உள்நாட்டில் சட்டமாக்க வேண்டுமா என்பதை தனித்தனி நாடுகளே முடிவு செய்ய வேண்டும்.
ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் தொற்று நோய்களை குணப்படுத்துவது குறித்த ஆராய்ச்சியில் முக்கிய முன்னேற்றங்களை எட்டிய 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் விருது வழங்கப்பட்டுள்ளது. மலேரியாவை குணப்படுத்த புதிய சிகிச்சை முறை பற்றி கண்டறிந்த சீனாவைச் சேர்ந்த யூயூதுவிற்கு பரிசு தொகையில் பாதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற 2 பேரான அயர்லாந்தைச் சேர்ந்த வில்லியம் சி கேம்பல் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த சட்டோசி ஒமுராவிற்கு வட்ட வடிவில் உள்ள ஒட்டுண்ணியால் ஏற்படும் ஆற்று கண் பார்வை இழப்பு போன்ற உடல்நலக்குறைவை குணப்படுத்த புதிய மருந்தை கண்டுபிடித்ததற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. உலகின் 7 நாடுகளில் வாழும் பல கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் இந்த மாதிரியான நோய்களை எதிர்த்து போராட புதிய சக்தி வாய்ந்த வழிமுறைகளை மானுட குலத்துக்கு இந்த கண்டுபிடிப்புகள் வழங்கியுள்ளன என்று நோபல் மன்றம் கூறியுள்ளது.
சிரியாவின் எல்லை அருகே உள்ள தனது வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய போர் விமானம் ஒன்றை தடுத்துள்ள துருக்கி ரஷ்ய அரசிடம் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த அத்துமீறலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வர்ணித்திருக்கின்ற நேட்டோவின் தலைமைச் செயலர் கூட்டு நாடுகளுடன் அவசர கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்.
I just met with the foreign minister of Turkey to discuss the recent military actions of the Russian Federation in
சனிக்கிழமை என்று அந்த ரஷ்ய விமானத்தை வழிமறிப்பதற்காக 2 போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக கூறிய துருக்கி, சிரியாவின் எல்லை அருகே ரோந்தில் ஈடுபட்டிருந்த தமது வேறு 2 விமானங்களை ரஷ்ய விமானம் ஒன்று அச்சுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறது.
பெத்லஹேம் நகர் அருகே உள்ள அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீன இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன மருத்துவத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டுள்ள இரண்டாவது பாலஸ்தீனர் இவர் ஆவார். கடந்த சில நாட்களில் பாலஸ்தீனர்கள் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலியில் 4 கொல்லப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நவ்ரு தீவில் ஆஸ்திரேலியாவின் தடுப்பு முகாமில் இருக்கும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் 600 பேரின் விண்ணப்பங்களையும் ஒரு வார காலத்திற்குள் விசாரிக்க இருப்பதாக நவ்ரு அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். அங்கிருப்பவர்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடக்கூடிய விதத்தில் திறந்த முகாமாக அந்த முகாம் இருக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வந்திருக்கும் பின்னணி பற்றி ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அகதிகள் நலன்களுக்கான செயற்பாட்டாளர் பாலா விக்னேஸ்வரனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நவ்ரு தீவில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பதாகவே எங்கள் கணிப்பீடுகள் சொல்கின்றன. இவர்களில் கிட்டத்தட்ட 400 பேர் அவர்களது விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு பலருக்கு சாதகமான, அதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியவர் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டு நவ்ரு தீவினுள் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுதி கிட்டத்தட்ட 600 பேர் தீர்வு ஏதும் காணப்படாது அங்கே இந்த முகாம்களில் இருந்திருந்தார்கள். திடீரென நவ்ரு அரசாங்கம் இவர்களை ஒரு வாரத்துக்குள் விசாரித்து இவர்களது அகதி அல்லது பாதுகாப்பு தேடிய விண்ணப்பம் சம்பந்தமான ஒரு முடிவை உடனடியாக எடுப்போம் என அறிவித்திருக்கிறது. எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு தெளிவான விளக்கத்தை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கொடுத்திருக்கவில்லை. இருந்தாலும் இந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட 150 பேர் வரையில் இளைஞர்களாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த கடைசியாக வந்த படகு ஒன்று, 154 பேருடன் வந்த படகு ஒன்று, அந்த படகில் வந்த அனைவரையும் நவ்ரு தீவுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அனுப்பியிருந்தது.
இதனிடையே இந்த நவ்ரு முகாம் உள்ளிட்ட ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தடுப்பு முகாம்களின் சட்டப்பூர்வ தன்மை தொடர்பில் கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு வழக்கொன்று ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது?
இந்த அவசரமான முடிவு, அதாவது ஒரு வாரத்துக்குள் இந்த 600 பேரையும் அவர்களது பாதுகாப்பு சார்ந்த கோரிக்கையை விசாரிப்பது என்ற தீர்மானமும், உடனடியாகவே இந்த முகாம் உண்மையாக ஒரு தடுப்பு முகாம் அல்ல என அறிவிக்கப்பட்டிருப்பதும் கூட, இந்த வழக்கு புதன் வியாழன் ஆகிய நாட்களில் இங்கு கான்பராவில் ஒரு ஃபுல் பெஞ்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு முழுமையான உயர்நீதிமன்ற அடிப்படையில் விசாரிக்கப்பட இருப்பதால் தான் இவ்வாறு எடுக்கப்பட்டிருப்பதாகவே பல அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் சட்ட பின்னணி கொண்டவரும் கருதுகிறார்கள். இந்த வழக்கில் புரடம் தேடி வந்தவர்களை நவ்ருவில் தடுத்து வைப்பதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு இருக்கிற சட்ட ரீதியான உரிமை அல்லது அது சட்டபூர்வமானதா என்பதே இந்த பிரதானமான கேள்வியாகும். குறிப்பாக ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பெண்மணி உடற்பிரச்சனைகள் காரணமாக, அவரது முகப்பேறு காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்துவிட்டு அவரை ஆஸ்திரேலியாவிலிருந்து நவ்ருக்கு திருப்பி அனுப்பும் நிலைமை இருக்கும் போது அவரை ஒரு முதல் வழக்காளியாக வைத்து கிட்டத்தட்ட 200 பேரை மேலதிகமாக வைத்துக் கொண்டே இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த ஆண்டின் 14 தேதி மே மாதத்தில் இன்னொரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கும் கூட இந்த சட்டபூர்வ தன்மை சம்பந்தமான வழக்காகவே காணப்பட்டது. அவசர அவசரமாக இந்த வழக்குக்கு 2 முன்னர் ஆஸ்திரேலியாவின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி, அதாவது முன்னர் நவ்ருவுக்கு இந்த மக்களை அனுப்புவதற்கு காரணமாக இருந்த லேபர் கட்சி உட்பட 2 கட்சிகளும் இணைந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேதியை பின்னோக்கி குறிப்பிட்ட ஒரு அடிப்படையில் இந்த தடுத்து வைத்தல் நியாயமானது என்ற அடிப்படையிலான ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். அவ்வாறு அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்போது தொடரப்பட்டிருக்கும் வழக்கு இந்த தடுத்து வைத்தல் சம்பந்தமான சட்டபூர்வ தன்மையை மிகவும் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருப்பதை அரசாங்கம் உணர்ந்திருப்பதும், அதை அவர்கள் நவ்ரு அரசாங்கத்துக்கு தெரிவித்திருப்பதுமே இவ்வாறான ஒரு அவசர தீர்மானத்தின் காரணம் என்று இப்போது கருதப்படுகிறது.
படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்றவர்களை கடல் கடந்த வேறு நாடுகளில் குடியேற்றுகின்ற ஆஸ்திரேலியாவின் கொள்கையில் மாற்றங்கள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது தற்பொழுது புதிய பிரதமர் வந்திருக்கின்ற சூழ்நிலையில்
பதவிக்கு வர முன்னர் அவர்கள் இது பற்றிய கருத்து தெரிவித்த போது குழந்தைகளை தடுப்பு முகாம்களில் வைத்திருப்பது தமக்கு ஒத்த ஒரு நிலைமை இல்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பதவிக்கு பின்னர் வந்த பின்னர் இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா என்று கேட்டபோது அவர்களது நிலைமை பற்றி தாம் மிகவும் கரிசனை கொண்டிருப்பதாகவும், அவர்களது நிலைமையை குறித்து தாம் வருத்தம் அடைவதாகவும் சொன்ன பிரதமர் டர்ன்புல் அவர்கள், ஆனாலும் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார்.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அகதிகள் நலன்களுக்கான செயற்பாட்டாளர் பாலா விக்னேஸ்வரன். இலங்கையில் விவசாயம் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் விவசாய காணிகளை அரசாங்கமே கைப்பற்றி அதில் விவசாயத்தை ஊக்குவிக்கப் போவதாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் 23 வீதமானவர்கள் போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் சம பலமுள்ள உணவை உள்ளூரிலேயே பெறுவதற்காக தேசிய மட்டத்திலான உணவு உற்பத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படுவதாக கூறியிருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணமடு குளத்தின் கீழ் விவசாயம் செய்யப்படுகின்ற வட்டக்கச்சி வயட் பகுதியில் இந்த திட்டத்தை இன்று அவர் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்து உரையாற்றினார்.
மேரட்டை ஜனதாவின் சீயட்ட விசி துணக்கட்ட ஆசான பிரமாணங்கட்ட மந்த போஷணி திபிரம் ஏகனிஷா போகோ விழாவட்ட அப்படி நியமித்த ஆகாரம் நிலவீமத்திற்கு
இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களிலே 23 வீதமானவர்களுக்கு அவர்களுக்கு போஷாக்கு குறைவான நோய்கள் இருக்கின்றன. சரியான சாப்பாடு உணவைகள் கிடைக்காத காரணத்தினாலே எமது மக்களிலே பெரும்பாலானவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். எதிர்வரும் 3 ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய இருந்தும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கின்ற அந்த பொருட்கள் எல்லாம் நிறுத்தி இந்த நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமை உருவாக்குவதுதான் எதிர்வரும் 3 வருட காலத்திலே இந்த திட்டத்தின் கீழ் நாம் எதிர்பார்க்கவே நான் கூறி வைக்க விரும்புகிறேன்.
பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு அங்குல நிலமும் விவசாய உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், இல்லையேல் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்.
මේ දුගී බව තුරන් කිරීම සහ ජාතික ආහාර නිෂ්පාදනය අපි ආරම්භ කළා ක්‍රියාත්මක කරන්න මේක හරියට යුද්ධයක් වාගේ වගා කළ හැකි සෑම බින් අංගලක්ම වගා කරන්න ඕන රජයේ සතු සියලුම ඉඩම් මේ වැඩපිළිවෙළේ
ඒල්මේ වරුමේ இல்லாமல் செய்வதும் இந்த உண உற்பத்தி தேசிய வேலை திட்டத்தை செயல்படுத்துவதும் ஒரு யுத்தத்தை நடத்துவது போன்ற ஒரு காரியமாகும். எனவே விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அங்குல காணியிலும் விவசாயம் செய்யப்பட வேண்டும். அரசாங்கத்து சொந்தமான எல்லா காணிகளையும் இந்த விஷயத்துக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பெருமளவு தனிப்பட்ட காணிகளை வைத்திருக்கின்றவர்களை பார்த்து நாங்கள் கோருகிறோம், நீங்கள் இந்த நாட்டிலே உணவு உற்பத்திக்காக பெருமனை இருக்கக்கூடிய அந்த காணிகளை பயன்படுத்துங்கள், இல்லாவிட்டால் உங்கள் காணிகளை நாம் பெற்றுக்கொண்டு அதிலே பயிரிடக்கூடிய மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். அரசாங்க காணிகளிலே இவ்வாறு விவசாயம் செய்யப்படாமல் இருந்தால் அந்த உத்தியோகத்திலிருந்து அதற்கான விளக்கத்தை நான் அவரிடம் கேட்பேன்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக வட்டக்கட்சிக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி மைத்ரிபால மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் குழுவினரை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றார். அவருடன் வடமாகாண அமைச்சர்கள் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு சிங்களத்தில் சிறிது நேரம் உரையாற்றிய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த நாட்டில் சகல மக்களிடையேயும் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உறுதியுடன் தான் செயற்பட்டு வருவதாகவும் சிங்கள மக்களுக்கு தான் எதிரானவர் அல்ல என்றும் கூறினார். பின்னர் தமிழில் நீண்ட உரையாற்றிய அவர் வடபகுதி மக்கள் மத்தியில் இந்த தேசிய நிகழ்வை நடத்துவதன் மூலம் வருங்காலத்தில் ஒரு பலமான நிலையான தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்கு உதவும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். அத்துடன் பெரும்பான்மையின மக்கள் மரமாகவும் சிறுபான்மையின மக்கள் கொடியாகவும் இணைந்து வாழ்வதே தேசிய ஒருமைப்பாடு என்ற எண்ணம் இந்த நாட்டில் பலர் மத்தியிலும் இருந்து வந்ததை நீண்ட காலமாக வடகிழக்கு பிரதேசத்தில் பெரும்பான்மையினமாக வாழ்ந்து வரும் மக்கள் ஏற்கவில்லை, ஏற்க முடியாது என கூறினார். எனவே அந்த மக்கள் தமக்குரிய சிறப்பு இயல்புகளுடன் இருமரங்கள் ஒருமித்து பக்கம் பக்கமாக வாழ்வதையே இந்த மக்கள் விரும்புகின்றார்கள், பிரிதொன்றுக்கு கொடியாக வளைந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் கூறினார். இதேவேளை கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இராணுவத்தினருடைய பயன்பாட்டில் இருந்த சுமார் 600 ஏக்கர் காணிகளை அவற்றின் உரிமையாளரிடம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அதற்கான சான்றிதழ்களை வழங்கி இந்த நிகழ்வில் கையளித்திருக்கின்றார்.
பவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை விவசாய நிலையங்களில் யானைகள் ஊடுருவி தாக்குவதால் தொடரும் உயிர் பலிகளை தடுக்கும்படி கோரும் போராட்டம் ஒன்று இலங்கையின் கிழக்கே நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் தாக்குதலுக்குள்ளாகி வரும் வெள்ளாவளி பிரதேச மக்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி இன்று பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் பிரதேச செயலகத்தின் அலுவல்கள் யாவும் இன்று தடைப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த பிரதேசத்திலுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்களையும் சேர்ந்த பெண்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள். கடந்த இருவார காலத்துக்குள் காட்டு யானைகளின் தாக்குதல்களில் தமது பிரதேசத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் நேரடியாக வருகை தந்து அவர்களுக்குரிய தீர்வை அறிவிக்கும் வரை இந்த போராட்டம் இன்று மாலை வரை நீடித்தது.
அதாவது இன்றையில இருந்து இராணுவத்தினர் இந்த உதவியோட ஏறக்குரிய ஒரு 10 நாட்களுக்கு உங்களோட பகுதிகளுக்கு அந்த 3 கட்டுமுறி வருகின்ற யானையை வராமல் பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை இராணுவமும் வனவிலங்கு திணைக்களமும் ஏற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அனுராதபுரத்தில் இருக்கிற விசேடமான குழுவினர் நாளை மறுதினம் வெள்ளாவளி பிரதேசத்துக்கு வருவார்கள். இந்த யானைகளை பிடித்து இந்த இடத்துல இருந்து அவர்களுடைய புனர்வாழ்வு மையத்துக்கு கபரணைக்கு கொண்டு போகிறதுக்கான உத்தரவை கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த திணைக்களத்துக்கு பிறப்பித்திருக்கிறார். 3வது விடயம், பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் தெரிவித்த ஆலோசனையின்படி இந்த பகுதிகளில் இருக்கிற கைவிடப்பட்ட காடுகளை ஓரளவுக்கு சுத்தம் செய்து இந்த யானையின் நடமாட்டத்தை நிரந்தரமாக குறைப்ப அதற்கு பின்னர் மின்வேலி அமைப்பதற்குமான நடவடிக்கை எடுப்போம் என்று மட்டும் எனக்கு இல்ல சொல்லலாம்
என்று அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் வழங்கிய உறுதிமொழிகளை அடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். கடந்த 2010 காணாமல் போன இலங்கை ஊடகவியலாளர் பிரகித் ஏக்னெலிகுடாவை தடுத்து வைத்திருந்ததாக கூறப்படும் கிரித்தலை இராணுவ முகாம் குறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகித் ஏக்னெலிகுடா தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கிரித்தலை இராணுவ முகாம் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையின்படி பிரகித் ஏக்னெலிகுடா காணாமல் போனமை சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கமைய இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கிரித்தலை இராணுவ முகாமில் பணியாற்றிய இராணுவ அதிகாரிகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட பிரகித் ஏக்னெலிகுடாவை கிரித்தலை இராணுவ முகாமில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டதாக கைது செய்யப்பட்டுள்ள சில இராணுவ அதிகாரிகள் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட இராணுவ சந்தேக நபர்களை கிரித்தலை இராணுவ முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக ஹோமாகம மஜிஸ்ட்ரேட் நீதவானின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் இம்மாதம் 3 முதல் 13 வரையிலான காலப்பகுதிக்குள் சந்தேக நபர்களை சம்பந்தப்பட்ட முகாமுக்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை பிரகித் ஏக்னெலிகுடா காணாமல் போனமை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போலீசாரினால் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி சில இராணுவ சந்தேக நபர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் எதிர்வரும் 7 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். கொத்தாதேனேவியா பகுதியைச் சேர்ந்த சிறுமியை தானே கொன்றதாக இந்த கொலை வழக்கில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் பிரதான சந்தேக நபரின் மூத்த சகோதரன் ஒப்புக்கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
கொட்டதினியாவ பகுதியில் வசித்து வந்த சேயா சதேவுமி சிறுமியின் கொலையை தானே மேற்கொண்டதாக தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபராக கூறப்படும் நபரின் மூத்த சகோதரன் ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டோர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் அசேல ரகவ இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
அகத்தியர் අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් විමර්ශනයේ ප්‍රතිඵල පළවෙනියටම අධිකරණයට හරියට දැන්වේ.
தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள துனேஷ் பிரியந்த எனும் சந்தேக நபர் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அவரது மூத்த சகோதரன் சமன் ஜெயதிலக கைது செய்யப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். விசாரணைகளின் போது தானே சம்பந்தப்பட்ட கொலையை மேற்கொண்டதாக சமன் ஜெயதிலக எனும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இந்த சந்தேக நபரை நேற்று முன்தினம் நீர்கொழும்பு பகுதியில் வைத்து கைது செய்ததாக போலீசார் அறிவித்தனர். சந்தேக நபரை மறுபணு சம்பந்தமான விசாரணைகளுக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி தருமாறு போலீசார் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்தேக நபரை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் சமன் ஜெயதிலகேனும் சந்தேக நபரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள சமன் ஜெயதிலக எனும் சந்தேக நபர் இன்று மினுவாங்குடை மஜிஸ்ட்ரேட் நீதவான் முன் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். ரகசியமான முறையில் பதிவு செய்யப்பட்ட இந்த வாக்குமூலம் சுமார் 2 மணித்தியாலத்துக்கும் மேலாக நீடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இஸ்லாமின் ஒரு பிரிவாக தம்மை கூறிக்கொள்ளும் அகமதியா பிரிவினர் இந்திய ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அமைதி மாநாடு ஒன்றை நடத்த முன்னெடுப்புகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த மாநாட்டை அங்கே நடத்தக்கூடாது என்றும் அதற்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என்றும் காஷ்மீரின் முக்கிய முஸ்லீம் மத தலைவர்களும் அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இந்த முரண்பாடும் மோதலும் ஏன் என்பது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சாதிக்கிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஒரு கொண்டு வந்தது அவர் வந்து சில அதாவது இந்த காலத்துக்கு தகுந்தபடி சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்தாரு அந்த முறைகள்ல பெருவாரியா ரிச்சுவல்ஸ்ல. ஆனா அது தவறாக எப்படி போயிட்டுனா அதுல என்ன பண்ணாங்க ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க. அப்படின்னா அகமதியாவ ஒரு ஒரு ப்ராப்பர்ட் மாதிரியே சித்தரிச்சுட்டாங்க. அகமதியா ஆமா அகமத ஒரு ப்ராப்பர்ட் மாதிரி சித்தரிச்சுட்டு அவர் சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஷியாவும் சரி சுன்னத் ஜமாத்து சுன்னீஸ் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே இதை ஒத்துக்கல. அவங்க ரெண்டு பேருமே சுன்னத் ஜமாத்தும் சரி ஷியாவுமே அதை ஒத்துக்கல. ஏன்னா அவர் வந்து தானே ஒரு நபி என்று சொல்லலைன்னா கூட அவரை பின்பற்றவங்க வந்து தவறாக ஒரு நபின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த காரணங்கள்னால அவங்க ஒரு இஸ்லாமியர்கள் அல்லன்னு எல்லாரும் சொல்றது அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அதுதான் முக்கியத்துவம்.
இதுல அரசியல் ரீதியாக இந்திய அளவுல அகமதியாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு அளவுல இந்த பிரச்சனை எப்படி இருக்கு?
ரொம்ப சொற்பம். இவங்க வந்து வெளிநாடுகள்ல கிடையாது அகமதியா, இந்தியா பாகிஸ்தான் இந்த ஏரியாக்கள் தான் இருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டுகள் அவங்களுடைய இது ஒண்ணு கிடையாது. ரொம்ப அதாவது முஸ்லீம்களுக்கு இடையில 1% இருப்பாங்க
தமிழ்நாட்டுல.
மத்தியில தமிழ்நாட்டுல சில அதுவும் 1% தான் இருக்கும். அவங்க கூட நிறைய பேரு அவங்க கூட திருமணம் பண்றது வைக்கிறதெல்லாம் மத்தவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப காலப்போக்கில் நம்ம இந்திய கலாச்சாரப்படி அண்ணன் தம்பி அவன் தாத்தி போயிட்டு அவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக திருமண பந்தங்கள்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் அகமதியாக்களா ஒத்துக்கலாம். இவரு மிர்சா குலாம் அகமது எழுதின நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு உள்ள நடைமுறைகளுக்கு காலப்போக்குக்கு ரொம்ப நல்லா தான் தெரியும். ஆனா அவங்கள பின்பற்றவங்க வந்து அவரே ஒரு நபின்னு சொல்ற காரணத்தினாலேயே அது முறியெடுக்கப்படும்.
சரி, இப்போ அவங்க இந்த காஷ்மீர்ல இவ்வளவு தீவிரமா இவங்களை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்?
காஷ்மீர் இல்ல வேற இடத்துலயும் இவங்க வந்து மாநாடு போட்டா இருக்குதான் செய்வாங்க.
அது ஒரு மாதிரி இஸ்லாம் என்பது ஏற்கனவே வந்து ஒரு நெகிழ்வு தன்மையற்ற ஒரு மதமாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டை
மாறிக்கொண்டு இல்ல முதல்ல இருந்து அப்படிதான் இருக்கு. நெகிழ்வு தன்மை ரொம்ப குறை. அதாவது தனிப்பட்ட யாரையும் பிற மதத்திற ஆட்களா யாரையும் வெறுக்க கூடாது, அவங்களை துன்புறுத்த கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைகளை ஒரு நிலைமை நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த இது வந்து காலப்போக்கெல்லாம் எனக்கு மாறிக்கிட்டே தான் வருது. எல்லா மதத்திலையும் சரி, குறிப்பாக ஷியா சின்ன ஜமாத்துக்குள்ளேயே ஒரு நெகிழ்வு தன்மை ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டு கொடுக்காம வரும்போது சிலருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு நிலைமை தானே வந்துட்டு.
சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சாதிக், அவரின் செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
8வது ராக்பி உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்தில் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பமாகி இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற்று வருகின்றன. இங்கிலாந்தில் 12 மைதானங்களிலும் வேல்ஸில் உள்ள கார்டிஃப் மிலேனியம் மைதானத்திலுமாக மொத்தமாக 13 மைதானங்களில் 20 அணிகள் உலகக்கோப்பைக்காக தற்போது மோதிக்கொள்ளும் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. உலகக்கோப்பையினை நடத்தி வரும் இங்கிலாந்தின் ராக்பி அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி மோதிக்கொண்ட போட்டி கடந்த சனிக்கிழமை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆட்ட முடிவில் 33-13 என்ற புள்ளி அடிப்படையில் இங்கிலாந்தை ஆஸ்திரேலிய அணி வெற்றி கொண்டது. இங்கிலாந்து அணியின் தோல்வி ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது. எவ்வாறாயினும் உலகக்கோப்பை ஆரம்பமான முதல் நாள் மேற்கு லண்டனில் உள்ள ட்ரிக்கினம் மைதானத்தில் ஃபிஜி அணிக்கு எதிராக ஆடிய இங்கிலாந்து ராக்பி வீரர்கள் மிக திறமையாக விளையாடி 35-11 என்ற புள்ளி அடிப்படையில் ஃபிஜியை தோற்கடித்திருந்தனர். 2ஆம் நாளான செப்டம்பர் 19ஆம் தேதி அதே மைதானத்தில் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் 32-10 என்ற புள்ளி வித்தியாசத்தில் பிரான்ஸ் இத்தாலியை தோற்கடித்தது. இந்த போட்டி உட்பட அன்றைய தினம் மொத்தமாக இங்கிலாந்தில் 3 போட்டிகளும் வேல்ஸ் கார்டிஃப் நகரில் 1 போட்டியுமாக மொத்தம் 4 போட்டிகள் நடைபெற்றன. மேலும் அன்றைய நாள் பிரான்சுடன் சேர்ந்து ஜோர்ஜியா, அயர்லாந்து, ஜப்பான் ஆகிய அணிகளும் வெற்றியை கொண்டாடின. இருபதாம் தேதி வெம்பிளி மைதானத்தில் அர்ஜென்டினாவிற்கு எதிராக தனது திறமையை நிரூபித்த நியூசிலாந்து அணி 26 புள்ளிகளை பெற்றிருந்தது. அன்று தனது சொந்த மைதானத்தில் உருகுவேவை எதிர்த்து தனது சவாலை நிரூபித்த வேல்ஸ் அணி 54-9 என்ற அன்றைய நாளின் அதிகூடிய அளவிலான புள்ளி வித்தியாசத்தில் வேல்ஸ் அணி வெற்றி பெற்றது. 23ஆம் தேதி தென்னாப்பிரிக்க அணியை தோற்கடித்த ஜப்பான் அணியை க்ளோசிஸ்ட மைதானத்தில் எதிர்கொண்ட ஸ்காட்லாந்து அணி 45-10 என்ற புள்ளி வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தது. இத்தாலியை முன்னர் தோற்கடித்த பிரான்ஸ் அணி தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் லண்டன் குயின் எலிசபெத் ஒலிம்பிக் மைதானத்தில் ரொமேனியாவை எதிர்த்து ஆடி அந்த நாட்டிற்கு எதிராக தனது வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தது. செப்டம்பர் 26ஆம் தேதி 6 அணிகளுக்கிடையே நடைபெற்ற 3 போட்டிகளில் இத்தாலி, தென்னாப்பிரிக்கா மற்றும் வேல்ஸ் ஆகிய அணிகள் முறையே கனடா, சமோவா மற்றும் இங்கிலாந்து அணிகளை தோற்கடித்திருந்தன. ஏற்கனவே பிரான்சிடம் தோல்வி கண்டிருந்த இத்தாலி மற்றும் ஜப்பானிடம் தோல்வி கண்டிருந்த தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் அன்றைய தினம் தமது திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தியிருந்தனர். 27ஆம் தேதி பர்மிங்காமில் உருகுவேவை எதிர்த்தாடிய ஆஸ்திரேலியா 65-3 என்ற புள்ளி அடிப்படையில் அமோக வெற்றி கண்டது. அயர்லாந்து ரொமேனியாவை 44-10 என்ற அடிப்படையில் வெற்றி கொண்டது. செப்டம்பரில் கடைசி போட்டியாக எக்ஸ்டர் மைதானத்தில் நமீபியாவை எதிர்கொண்ட ரோங்கா 35-21 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. இந்த மாதம் அக்டோபரில் இதுவரை 8 போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் வேல்ஸ், பிரான்ஸ், நியூசிலாந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. நாளை செவ்வாய்க்கிழமை கனடா மற்றும் ரொமேனியா ஆகிய அணிகளுக்கிடையே லெஸ்டர் மைதானத்திலும் மற்றொரு போட்டியாக ஃபிஜி மற்றும் உருகுவி ஆகிய நாடுகளுக்கிடையே மில்டன் கெய்ன்ஸிலும் நடைபெறவுள்ளன. இம்முறை ராக்பி உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தி வரும் இங்கிலாந்தின் அணியை தோற்கடித்து வெளியேற்றிய ஆஸ்திரேலிய அணி எந்த அணியுடன் எப்போது ஆடப்போகிறது என்பதை ரசிகர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இங்கிலாந்து அணியை ட்ரக்கினம் மைதானத்தில் வைத்து தோற்கடித்த ஆஸ்திரேலியா மற்றும் வேல்ஸ் ஆகிய இரு அணிகளுமே அதே மைதானத்தில் தற்போது நேர் எதிராக மோத காத்திருக்கின்றனர். இந்த போட்டி இந்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் பிரிவு ஏயில் ஆஸ்திரேலியா மற்றும் வேல்ஸ் ஆகிய அணிகள் தலா 13 புள்ளிகளை பெற்று முதல் 2 இடங்களை பிடித்துள்ளதுடன் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா 11 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும் ஸ்காட்லாந்து 10 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. சி பிரிவில் நியூசிலாந்து அர்ஜென்டினாவை விட 4 புள்ளிகள் அதிகமாக பெற்று 14 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. தலா 14 புள்ளிகளுடன் அயர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய 2 அணிகளும் டி பிரிவில் முதல் 2 இடங்களையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளன. நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக சஷாங்க் மனோகர் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த ஒரு தகவல். பிசிசிஐயின் முன்னாள் தலைவர் ஜக்மோகன் டால்மியா சென்ற மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததை அடுத்து மனோகர் 2வது தடவையாக இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 58 வயதான சஷாங்க் மனோகர் இதற்கு முன்னர் 2008 முதல் 2011 வரை இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருந்துள்ளார். கடந்த முறை இவர் தலைவராக இருந்தபோது இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் ரசிகர்கள் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் வாரியம் முழுமை பெறாது என குறிப்பிட்ட அவர், கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பிக்கையை பெறுவதே தனது முதல் இலக்கு எனவும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மாண்பை காப்பேன் எனவும் உறுதியளித்துள்ளார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.